بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أنبين سغودر غلي تايمار غلي உங்கள் அனைவர்களுக்கும் பயானுடைய ஆரம்பமாக இஸ்லாத்தின் அழகிய காணிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு நாளில், ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல தலைப்புகள் எம் கண்முன்னே காட்சி அளிக்கின்றது. எந்த தலைப்பை தேர்வு செய்வது, பேசுவது என்பது இன்னும் முடிவல்ல. எந்த தலைப்பை தேர்வு செய்து பேசுவது என்பது இன்னும் முடிவல்ல. அதனால் எல்லா தலைப்புகளையும் சற்று நாம் பேசிக்கொள்வது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பேச்சாக இருக்கும் என்ற எண்ணத்தில், நான் நினைப்பது போன்று அவ்வாறு சில கருத்துக்களை சொல்வது நல்லதென்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, நாம் இருக்கும் இந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களில் இருக்கிறோம். எனவே மிக முக்கியமாக இந்த நாட்களை நாம் சிறப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பு கண்டிப்பாக எமக்கு மத்தியில் ஞாபகமூட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் பெரும்பான்மையான பகுதி ஜும்ஆவுடைய ஹுதுபாவில் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், பெருநாளை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பெருநாள் தினத்தை நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். எனவே இந்த பெருநாள், இது தியாக திருநாள். எனவே தியாக திருநாளாகிய இந்த பெருநாள் எம்மை அன்பித்திருக்கும் இந்த நேரத்தில், வரலாற்றில் நடைபெற்ற முக்கிய அந்த தியாகங்களும் கூட ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கின்றோம். சகோதரர்களே, வரலாற்றில் நாம் மறக்க முடியாத ஒரு சர்வதேச நிகழ்வு தான் செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 என்றால் முன்னால் ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இன்று 2 நிகழ்வுகளை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஒன்று இஸ்லாமியர்களுடன் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது. இரண்டாம் ஒரு சம்பவம், இஸ்லாமியர்கள் மீது போடப்பட்ட ஒரு பொய்யான நிகழ்வு. எனவே இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த பெருநாள் தினம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள், அது மிக முக்கியமான ஒரு நாள். அன்றைய நாள் எம் பெருநாள் தினம். எனவே அன்றைய தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில சுன்னத்தான வணக்கங்களும் இருக்கின்றது. எனவே இப்படி பல அம்சங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் தான் சகோதரர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பமாக நாம் வரலாற்றில் மறக்க முடியாத, இன்று வரைக்கும் உலக முஸ்லீம்களால் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு, இந்த பெருநாளை முன்னிட்டு நாம் சொல்லக்கூடிய தியாக திருநாள் என்ற பெயரை நாம் அதற்கு சூட்டுகின்றோம். எதனால்? வரலாற்றில் நடைபெற்ற ஒரு முக்கிய தியாகத்தின் காரணமாகத்தான். சகோதரர்களே, அல் குர்ஆனை படித்து பார்த்தால் அந்த தியாகத்தில் பல அம்சங்களை அல் குர்ஆன் ஞாபகப்படுத்துகின்றது. அந்த தியாகத்தினுடைய பல பகுதிகள் ஞாபகமூட்டப்படுகின்றது. எல்லாத்தையும் நாம் இங்கு ஞாபகப்படுத்த முடியாது. இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை, அதில் விசேடமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய வணக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கு கல்லடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரலாற்றில் இதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இது எங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாறு சற்று எமக்கு முன்னால் காட்சியளிக்க வேண்டும். நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, நாமும் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சொல்லத்தான் செய்கிறோம். யார் சொல்லாதவர்கள் இல்லை, எல்லோரும் சொல்லத்தான் செல்கிறோம். அல்லாஹ் சொல்லுமாறே குர்ஆனில் சொல்கின்றான், குல், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, இன்ன ஸலாதி, நான் தொழும் இந்த தொழுகை, வ நுஸுகி, நான் அறுத்து பழியிடும் இந்த மிருகம், வ மஹ்யாய வ மமாதி, என் வாழ்வு என் மரணம் எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت. சகோதரர்களே, ஆக இந்த இந்த கூற்று வெறும் வாயினால் சொல்லப்படும் ஒரு வார்த்தை அல்ல. இதை வரலாற்றில் செயல் வடிவத்தில் காண்பித்து சென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களில் தலைவர்தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் கண்ட கனவை சற்று நீங்கள் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். கனவு கண்டார்கள். ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய கால யா புனை, பிள்ளை பருவ வயதை அடைகின்றது, பல நாட்களுக்கு பிறகு, பல காலத்துக்கு பிறகு, நாம் எமது பாசையில் சொல்வது போன்று தவமிருந்து பெற்ற பிள்ளை, மிக ஆசையோடு பெறப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை பருவ வயதை அடையும் போது அந்த தந்தைக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, உன் மகனை நீ அறுத்து பழியிடு. ஃபலம்மா பலகமா உஸ்ஸய قال يا بني اني ارى في المنام اني اذبحك. எனருமை மகனே, உன்னை அறுப்பதை நான் கனவில் கண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னால் இம்மை நாம் நிறுத்தி பார்க்க வேண்டும். இவ்வாறு ஒரு கனவு எங்களுக்கு தோன்றினால் முதலில் நாம் அதை கற்பனையாகத்தான் நினைப்போம், யதார்த்தமாக இப்படி கனவு வரமாட்டாது. இரண்டாவது அம்சமாக, சரி ஒரு கால் நம் மகனிடம் இதை சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? மாஷா அல்லா, வாப்பா நீங்க கண்ட கனவு மிக பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவானா? உங்களுக்கு எப்ப லூசு பிடிச்சின்னு தான் கேட்பான், அப்படியா இல்லையா? அதுக்கு உமாவும் சேர்ந்து என்ன செய்வாங்க? உரம் ஊட்டுவாங்க, நல்லா தான்டா இருந்தாரு, நேற்று முதனால தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதனுடைய விபரீதமாகத்தான் நீ இருக்கலாம்னு சொல்லுவார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்ன நேரத்தில் அந்த மகன் அவர் கூறிய பதில் என்ன? قال يا أبتي افعل ما تؤمر فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبتي افعل என் அருமை தந்தையே, افعل ما تؤمر, உங்களுக்கு சொல்லப்பட்டதை, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செயல்படுத்துங்கள். ستجدني ان شاء الله من الصابرين, பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று மகன் தந்தைக்கு என்ன செய்கின்றார்? வீரமூட்டுகின்றார், தைரியத்தை வழங்குகின்றார். சகோதரர்களே, இப்ராஹிம் தியாகத்தின் செம்மல். அவருக்கு பிறந்தது தியாகம், மற்றதாக இருக்குமா? இல்லை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கட்டளையை செயல்படுத்துவதில் அவர்கள் பின்வாங்கவில்லை. அப்ப இங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வுக்கு என்ன இதில் விருப்பமா, சந்தோஷமா? அகிலத்தாருக்கு அல்லாஹ் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுகின்றான். அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு விட்டால் இப்ராஹிம் அதற்கு அடுத்தபடியாக எதையும் செய்ய மாட்டார். அது யாராக இருந்தாலும் எவரையும் அல்லாஹ்வை விட முற்படுத்த மாட்டார். அல்லாஹ் சொன்னது போன்று என் வாழ்வு, என் மரணம், என் தொழுகை, என் பிரார்த்தனை எல்லாமே அல்லாஹ்வுக்கு என்று வாழ்பவர். சகோதரர்களே, இதை 100 விதம் நாம் செயல்படுத்தாவிட்டாலும் அது எங்களுக்கு சிரமமாக இருக்குமானாலும் ஒரு சிலரையாவது நாம் இதில் செயல்படுத்துபவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுகிறாள் என்றால் அப்பதான் நல்லா சுரண்டேனும், அப்பதான் என்ன செய்வாரு, சொல்றதெல்லாம் நாங்க தலையை சாய்ச்சா தான், கேட்கறதெல்லாம் என்ன செய்வாரு, அவரும் வாங்கி தருவார் என்பது அல்ல எங்களுடைய உணர்வு. என் உணர்வு என்ன? என் கணவனுக்கு கட்டுப்படுமாறு என் இறைவன் கூறியிருக்கிறான், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அவனுக்கு கட்டுப்படும் முகமாக நான் என் கணவனுக்கு வழிபடுகின்றேன். அதே போன்றுதான் தந்தையும், என் மனைவிக்கு நான் ஏதாவது உபகாரம் செய்கின்றேனா அப்பதான் நாங்கள் நினைக்கிறது நடக்கும்னு நாங்கள் நினைக்க கூடாது. இல்லை, என் இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், என் இறைவன் எனக்கு அவன் போதனை செய்திருக்கின்றான், மனைவிக்கு இவ்வாறு உபகாரம் செய்யுமாறு சொல்லி இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கின்றேன். எனவே வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் நாம் செய்யும் காரியங்கள் அது செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்வது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சாதாரண வாழ்க்கையில் அதை செய்யத்தான் செய்வோம். ஆனால் செய்யும் அந்த செயலை அல்லாஹ்வுக்கு என்று நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு கூலி தருவது மாத்திரமல்ல, யாரெல்லாம் வரலாற்றில் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வரலாற்று நிகழ்வில் எப்போதும் ஞாபகப்படுத்துபவனாக இருக்கின்றான். ஹஜ்ஜுடைய வணக்கம் வருடா வருடம் நடைபெறுகின்றது. பல லட்சோப லட்சம் மக்கள் அங்கு வந்து செல்கின்றார்கள். பல லட்சோப லட்சம் மக்கள் உம்ராவுடைய வணக்கத்துக்கு செல்கின்றார்கள். அங்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன? தவாஃப் நாம் செய்கின்றோமா? காபாவை நாம் கண்ணால் பார்க்கின்றோமா? சகோதரர்களே, சஃபா மர்வாவுக்கு இடையில் நாம் தொங்கோட்டம் ஓடுகின்றோமா? யார் எங்களுக்கு ஞாபகத்தில் வருபவர்கள்? இந்த தருணங்களில் எல்லாம் எங்களுடைய மனதில் சிந்தனையில் தோன்றுபவர்கள் யார்? இப்ராஹிம் அவரும் அவருடைய குடும்பத்தவர்களும் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டியதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஞாபகப்படுத்துகின்றான். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இந்த காபாவினுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தி அவர்கள் கட்டிய போது, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம், எங்கள் இறைச்சகனே, இந்த எங்களுடைய பணியை நீ ஏற்றுக்கொள், நீதான் செவிசாய்ப்பவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே சஃபா மர்வாவுக்கிடையில் நாம் போகின்றோமா? ஏதோ லைட் போட்டிருக்கின்றது, வெளிச்சமா இருக்கின்றது, இப்படி இப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்கிறார்கள் என்று பார்ப்பது எங்களுடைய சிந்தனையாக இல்லாமல், அன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் ஓடினார்கள் அல்லவா? அந்த பிள்ளை தண்ணீர் கேற்று அழுத போது அந்த பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அந்த அம்மையார் இங்கு ஓடி சென்றார்கள் அல்லவா? அது அல்லவா இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஜம்சம் நீரை நாம் அருந்துகிறோம் என்றால் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதரட்சியில் இருந்து, பாதத்தில் இருந்து, அவர்களுடைய அந்த பாதடியில் இருந்து தோன்றிய நீர் அல்லவா இது? அல்லாஹ் அற்புதமாக இதை வெளியாக்கினான் அல்லவா? யார் எங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அதனால்தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு என்று தன்னை இப்ராஹிம் அர்ப்பணித்த காரணத்தினால் அல்லாஹ் எப்படி புகழ்கின்றான்? கான உம்மதன் கானிதா, இப்ராஹிம் ஒரு தனி சமூகத்தை போன்று இருந்தார், ஒரு தனி ஆள் தான், ஆனால் ஒரு மொத்த சமூகத்துக்கு ஒத்தவர் அவர். அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் இருந்தது என்று சொல்கின்றான். மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு வந்து அந்த காபாவினுடைய அருகில், அன்று இன்று போன்று இருக்கவில்லை, எந்த ஒரு பயிறு பட்சியும் இல்லாத ஒரு இடத்தில் என்ன செய்கின்றார்? பிள்ளையையும் தாயையும் கொண்டு வந்து விட்டு செல்கின்றார். சகோதரர்களே, வரலாறு எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. என்ன நடந்தது? அந்த தாயை விட்டு செல்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் எதுவும் சொல்லாது சென்றார்கள். அப்போது அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்கு செல்கிறீர்கள் எம்மை இப்படி விட்டுவிட்டு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லாது இருந்தார்கள். இரண்டாம் முறையும் கேட்கின்றார்கள், அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாம் முறையும் கேட்கின்றார்கள், அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். என்ன பதில்? தாய் கேட்கின்றார், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரக், அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யுமாறு உமக்கு கட்டளையிட்டானா? கேட்ட கேள்விக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தலையசைத்து ஆம் என்று பதில் சொல்கிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன? அதுதான் வரலாற்றில் பொன்னெழுத்தால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சகோதரர்களே, எந்த ஒரு தாயும் மறக்க முடியாத, மறக்க கூடாத வார்த்தை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்தால் அதற்கு முன்பு நாம் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதற்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை அங்கு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. என்ன சொன்னார்கள்? இதன் லா யுகையுனா, அல்லாஹ் சொல்லினான் நீங்கள் இப்படி செய்வதாக இருந்தால் அந்த அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான். ஆம், அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான். காரணம், அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட காரியம். எனவே சகோதரர்களே, வரலாற்றில் நாம் அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொள்ள வேண்டிய மிக பெரும் தியாக நிகழ்வு என்றால் நிச்சயமாக அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். அந்த வாழ்க்கையை அல் குர்ஆனில் ஆங்காங்கே அல்லாஹு தஆலா ஞாபகமூட்டுகின்றான். மகனை அறுப்பதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். வெறுமனே உணர்வு மாத்திரமல்ல, யா அல்லாஹ் நான் இதை செய்கிறேன், ஓ எனக்கு செய்வதற்கு விருப்பம் இருக்கிறது என்று வாயினால் சொல்லி உள்ளத்தால் நினைத்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், தலை குப்பற புரட்டி போட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுப்பதற்கு என்று குப்பற போட்டு விட்டார்கள். தயாராகி விட்டேன் என்பதுதான் அதற்கு அர்த்தம். உடனே அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், இப்ராஹிமே என்று நாம் அவரை கூப்பிட்டு, அன்கத் சத்தக்தர் ருயா, உன் கனவை நீர் உண்மைப்படுத்தி விட்டீர் என்று அல்லாஹு தஆலா அவருக்கு சான்றிதழ் வழங்குகிறார். வஃதைனாஹு பிதிபின் அஸீம், அவருக்கு நாம் சூனத்திலிருந்து மாபெரும் ஒரு அறுவையை அவருக்கு நாம் வழங்கினோம். ஒரு மிருகத்தை அல்லாஹு தஆலா அங்கிருந்து வழங்கி அதை அறுக்கச் செய்கின்றார். எனவே சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். வரலாற்றில் அல்லாஹு தஆலா இன்னும் அவர்களை ஞாபகம் விட்டுகின்றான். ஆம், உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களோ அதனுடைய பயிற்சியை நாமும் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். எப்படி நான் செய்யக்கூடிய செயல்கள் அது யதார்த்தத்தில் வளமையில் நாம் செய்யும் செயலாக இருந்தாலும் நான் ஏன் செய்கிறேன் என்ற கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் எமக்கு சொல்லியிருக்கின்றான். ஒரு திருமண நிக்காக நடைபெற்றது, கல்யாணம் ஒன்று நடைபெற்றது. அந்த சபையில் நிகாஹுடைய பயானில் ஒருவர் கேள்வி கேட்டார். பயான் செய்தவரே கேள்வி கேட்கிறார், ஏன் நாம் திருமணம் செய்கிறோம், திருமணத்துக்கான காரணம் என்ன? சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். எம்மை நாம் ஹலாலான வழியில் வாழ வைப்பதற்காக, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பதில் தான். இன்னும் ஒரு பதில் சொல்கிறார், குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் சந்ததியை பெருக்குவதற்காக. ஆம், அதுவும் நல்ல பதில் தான். உம்மத்தை பெருக்குவதற்காக. ஆம், அதுவும் நல்ல பதில் தான். மாஷா அல்லாஹ், நல்ல சிந்தனைகள். அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். ஆம், எல்லாமே நல்ல காரணம் தான், எதுவுமே தப்பான காரணம் அல்ல. ஆனால் முதல் முதலில் சொல்லப்பட வேண்டிய காரணம் எது, அதைத்தான் நாம் முதலில் பார்க்க வேண்டும். எது முதலில் சொல்லப்பட வேண்டிய காரணம்? நான் ஏன் திருமணம் செய்கின்றேன்? அல்லாஹ் எனக்கு திருமணம் செய்யுமாறு சொல்லி இருக்கிறான். பெண்களை இரண்டு இரண்டாகவோ மூன்று மூன்றாகவோ நான்காகவோ நீங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அடியார்களில் எவர்கள் திருமணம் அல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, முடிக்காதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை திருமணம் முடித்து வெய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே திருமணம் செய்து கொடுக்கும் போது தந்தை நினைக்க வேண்டும், அல்லாஹ் என் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்குமாறு சொல்லியிருக்கிறான். எனவே அவனுக்கு முதலில் கட்டுப்பட வேண்டும். இந்த பிள்ளைக்கு வயசாச்சு, எப்படி முடிச்சு கொடுக்காம இருக்கிறது? ஆமா, அது உண்மைதான். அதுக்கு முதல்ல அல்லாஹ் உனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். எனவே அந்த கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு திருமணம் முடிக்குமாறு சொல்லியிருக்கிறான், எனவே அந்த கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். எனவே இதன் நிமித்தம் நாம் இந்த காரியத்தை செயலாற்றப் போகிறோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏவலுக்காக, அவனுடைய கட்டளைக்காக நான் இதை செய்கிறேன். நான் சாப்பிடுகிறேன்னா பசிக்கு தின்று ஆகணும், அப்படியா இல்லையா? குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? எனவே அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஒவ்வொரு செயலையும் செயலாற்றும் போது அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான், அவனுடைய கட்டளையை நிலைநாட்டும் முகமாக, அதற்கு செவிசாய்க்கும் முகமாக இதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு தான் எங்களுக்கு முதலில் வர வேண்டியது. ஆக சகோதரர்களே, இந்த வரலாற்று நிகழ்வு எமக்கு இந்த உணர்வை போற்றிக் கொண்டிருக்கின்றது. இதை எமது வாழ்க்கையில் படிப்பினையாக பெற்று நாமும் அந்த உணர்வில் வாழக்கூடிய மக்களால் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தாக சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே சொன்னது போன்று செப்டம்பர் 11 என்றால், ஏற்கனவே நாம் ஒரு செப்டம்பர் 11 தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு செப்டம்பர் 11 ஞாபகத்துக்குரியதாக ஆகிவிட்டது, அப்படித்தானே? செப்டம்பர் 11 தானே? சரி, மக்காவில் நடைபெற்ற அந்த சம்பவம், சென்ற வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் தான் அந்த நிகழ்வு நடைபெற்றது. சகோதரர்களே, நிகழ்வுகள் நடைபெற்றால் அந்த நிகழ்வுகள் என்ன நடந்தது என்பதை சரியாக தெரிந்து நாம் தகவல் சொல்ல வேண்டும். அந்த போட்டோஸை பார்த்த ஒரு சகோதரர் எனக்கு முதலாவது சொன்ன தகவல் என்னன்னு சொன்னா, அறத்துல பொம்பு அடிச்சுட்டு அறத்துல பொம்பு அடிச்சுட்டான். இது என்ன அநியாயம்டா, ரொம்பவும் மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. இது எங்கு மனிதர்களை கொண்டு போய் விடும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது, அதாவது பிரேக் நியூஸ் வருது போனுக்கு, அதை எடுத்து பார்த்தா அறத்துல வந்து ஒரு கிரைம் விழுந்து அதனால பெரிய டேமேஜ் ஏற்பட்டு விட்டது என்ற தகவல் அங்கு பதிவாகிறது. உடனே அவர் சொன்னேன், தகவலை தெரிஞ்சுட்டு சொல்லணும், பொம்படிச்சுனீங்க பொம்முன்னு செய்தி வரல சொன்னேன். அப்ப தகவலை நாம் மற்றவருக்கு சொல்லும் போது என்ன செய்ய வேண்டும், சரியாக கவனித்து சொல்ல வேண்டும். சகோதரர்களே, அந்த கிரைன் விழுந்தது. இதில் மனிதர்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சிலாக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, பாத்தீங்களா அல்லாவுடைய கோப பார்வை, அல்லாவுடைய கோப பார்வை. இன்னும் சிலர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, அந்த கிரெயின் வந்து சுஜூது செஞ்சுச்சான் அதனால கீழே விழுந்துட்டான். அப்படியும் கருத்து சொன்னவர்கள் இருக்கிறார்கள். சரியா, இன்னும் சிலர்களுடைய கருத்து என்ன, அல்லாவுடைய நாட்டப்படி நடக்க வேண்டியது என்ன, நடந்தேறி விட்டது. சகோதரர்களே, சம்பவம் நடந்ததல்ல பிரச்சனை. ஆனால் குர்ஆனில் எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஆலே இம்ரான் 156 வசனம் என்று நினைக்கிறேன், அல்லாஹு தஆலா அது சொல்கிறான், இன் அவ்வல பைத்தி வுதிஅ லின்நாஸ் லல்லதி பிபக்கத் முபாரக. மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தான் மனிதர்களுக்காக முதல் முதல் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஆலயம். ஃபீஹி ஆயாதும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம், அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை நின்று கட்டிய இடம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டல்லா, ஃபமன் தஹலஹு, யார் அங்கு நுழைந்தாரோ, கான ஆமினா, அவர் அபயம் பெற்றவராக, அச்சமற்றவராக, பயமில்லாதவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே இந்த சம்பவம் வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தோடு மோதுவது போன்று, அது முரண்படுவது போன்று ஒரு காட்சி அளிக்கின்றது. எனவே இதை நாம் எப்படி நம்புவது? ஹரத்துல இருந்தா பாதுகாப்பு கிடைக்கும் என்று செய்து குர்ஆன் சொல்லுது, ஆனா இது உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கலையே, எத்தனையோ பெயர் இறந்தல்லவா போனார்கள் என்று சிலர்கள் தங்களை குழப்பிக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனத்தின் கருத்தை சரியாக புரிந்தால் இந்த குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் எதை சொல்கின்றான், யாரெல்லாம் காபாவுடைய அந்த ஹரத்துடைய எல்லைக்குள் வந்து விடுவார்களோ அவர்களுக்கு நாம் அபயம் அளிக்க வேண்டும். அவருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு எந்த தீங்கும் நாம் செய்யக்கூடாது, அவருக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. அவருடைய உயிருக்கோ, அவருடைய உடைமைகளுக்கோ, அவருடைய பொருளாதாரத்துக்கோ நாம் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடாது. மார்க்க ரீதியாக இது எங்களுக்கு விடப்பட்ட கட்டளை, எங்களுக்கு அதற்கு பிறருக்கு தொந்தரவு நோவினை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ் தடுக்கின்றான், யாரெல்லாம் அந்த காபா அதாவது ஹரத்தினுடைய எல்லைக்குள் வந்து விடுவார்களோ அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கு இருக்கக்கூடிய புட்பூண்டுகளை பிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, அங்கு பிறக்கப்படக்கூடியவைகளை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த ஹரத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ தனியான சட்டங்கள் இருக்கின்றது. சகோதரர்களே, இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது அன்றி, இயற்கையாக நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள் அது இதோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல. இப்ப அல்லாஹ் இப்படி சொல்லி இருந்தும் கூட எத்தனையோ அசம்பாவிதங்கள், அபயம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி எத்தனையோ அசம்பாவிதங்களை அந்த காபாவில் அந்த ஹரத்தில் நடாத்தியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஒமை யுரிதி ஃபீஹி பில்ஹாரின் நுஸிக்குஹு மின் அதாபின் அலீம், யார் அங்கு தீமையை செய்வாரோ அவருக்கு நாம் மிக கடுமையான நோவினை தரும் வேதனையை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அங்கு ஒரு அசம்பாவிதத்தை ஒருவர் முன்வந்து அவர் ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கடும் தண்டனைக்கு அவர் உட்படுத்தப்படுவார். அவர் இந்த உலகத்தில் எந்த கோணத்தில் ஓடி ஒளிந்தாலும் அல்லாஹ் அவரை விடமாட்டான், அல்லாஹ் அவரை தண்டித்தே தீருவான். சகோதரர்களே, இயற்கையாக நடைபெறக்கூடிய சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ சம்பவங்கள். மக்காவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தினுடைய 7வது ஆண்டு என்ன செய்யப்படுகிறார்கள், ஷேபு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் முற்றுகையிடப்படுகின்றார்கள். அந்த முற்றுகையுடைய காலம் ஓரிரு நாட்கள் அல்ல, சுமார் 3 வருடங்கள் நீடித்தது. 3 வருட காலங்கள் அந்த மக்கத்து காவிர்கள் முகமது நபி அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் முற்றுகையிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கை வசதியும் போய் சேராத அளவுக்கு தடுத்து கொண்டிருந்தார்கள். இது நடந்தது மக்காவில் தான் நடந்தது. அதே போல நாம் வரலாற்றை பார்க்கிறோம், அப்துல்லாஹ் அவர்களுடைய அவர் அந்த மக்காவுக்கு கவர்னராக இருக்கும் போது ஆட்சியாளருக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மக்கா முற்றுகையிடப்பட்டது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அபு குவைஸ் என்ற மலையில் இருந்து காபாவை நோக்கி மிஞ்சனி அந்த ஏவுகணையினால் தாக்குதல் நடத்தினான். காபாவினுடைய அந்த சீலை கூட பற்றி எரிந்தது. அதனால் எத்தனையோ பேர் என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இதே போன்று எங்களுடைய அண்மை கால சம்பவங்கள் எடுத்து பார்த்தீங்க சொன்னா எத்தனையோ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 1978 மக்காவில் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அங்கு ஹஜ்ஜுக்காக வந்திருந்த ஈரானை சேர்ந்த ஒரு ஹஜ் குரூப்பும் மக்காவினுடைய பாதுகாப்பு படைக்கும் இடையில் ஏற்பட்ட அசம்பாவத்தினால் சுமார் 400 பேர் வரைக்கும் கொலை செய்யப்படுகிறார்கள். 644 பேர் காயமுடப்பட்டார்கள். இதே போல எங்களுக்கு பார்க்கிறோம், 1989 மக்கா ஹரத்துக்கு அண்மித்த ஒரு வழியில் ஒரு குண்டு வெடிக்கின்றது. இதன் காரணமாக ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார். அதே போன்று சுமார் 16 பேர்கள் என்ன செய்திருக்கார்கள், காயமுற்றிருக்கின்றார்கள். 1995 நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஹரத்துக்கு வரக்கூடிய ஒரு குகை வழியில் ஏற்பட்ட ஒரு நெரிசலின் காரணமாக கிட்டத்தட்ட 1426 பேர் அந்த நெரிசலினால் வஃபாத் ஆகின்றார்கள். இப்பொழுது ஒரு சம்பவம் 1990 நடைபெறுகின்றது. இதே போன்று 1994 ஜமராத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அங்கும் சன நெரிசலின் காரணமாக மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு முட்டி மோதிக்கொண்டு சுமார் 270 பேர் வரைக்கும் உயிரிழந்து போகின்றார்கள். அண்மையில் நடந்த சம்பவம் எங்களுக்கெல்லாம் மறக்காத ஒரு நிகழ்வு தான். 1997 மினாவில் மாபெரும் ஒரு தீ விபத்து, தீ பற்றி எறுகின்றது. 340 பேர் வரைக்கும் அன்றைய தினத்தில் வஃபாத் ஆகின்றார்கள். சுமார் 1500 பேர் வரைக்கும் காயமுற்றதாக தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1998 மீண்டும் ஜமராத்தில் ஏற்பட்ட ஒரு நெரிசலின் காரணமாக சுமார் 180 பேர் வரைக்கும் உயிரிழக்கின்றார்கள். 2004 அதே போன்று ஜமராத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தினால் 251 பேர் வரைக்கும் கொலை செய்யப்படுகிறார்கள். 244 பேர் காயமுறுகின்றார்கள். 2006 மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அகமடேஷன், ஒரு கட்டிடம், அது இடிந்து விடுகின்றது. இதன் காரணமாக சுமார் 76 ஹஜ்ஜுக்கு வந்த மக்கள் அங்கு வஃபாத் ஆகின்றார்கள். இதே போன்று அதே ஆண்டில் ஜமராத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணம், நெரிசலின் காரணமாக சுமார் 363 பேர் வரைக்கும் என்ன செய்கின்றார்கள், வஃபாத் ஆகின்றார்கள். இப்போது நடைபெற்ற செப்டம்பர் 11, 2015 ஒரு நிகழ்வு, அந்த தூக்கு தாங்கி அந்த கிரெயினுடைய விழுந்த காரணத்தினால் சுமார் 107 பேர் வரைக்கும் வஃபாத் ஆனதாகவும் 283 பேரை விட அதிகமானவர்கள் காயமுற்றதாகவும் இதுவரைக்கும் தகவல் பதிவாக இருக்கின்றது. சகோதரர்களே, இது மாத்திரம் எங்களுக்கு புரிதல்ல, இதற்கு முன்னாலும் இதே போன்று எத்தனையோ சம்பவங்கள் என்ன நடைபெற்றிருக்கிறது. இங்கு நாம் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கவா, அல்லாஹ்வுடைய கதர் என்று நாம் சொல்கின்றோம். இந்த கவா கதரை பொறுத்த வரைக்கும் இதில் நாம் தெளிவுற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி நடைபெறக்கூடிய இந்த சம்பவம் இதுவும் கவா கதருக்கு உட்பட்டு தான் நடக்கிறதா என்றால் நாம் யாருமே இல்லை என்று சொல்ல போவதில்லை. ஆம், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டு தான் இது செய்கின்றது, இது நடைபெறுகின்றது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சுவர்களே, இதை நாம் எப்படி எடுக்க வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்தை நடாத்துவதில், இந்த உலகத்தை நடாத்துவதற்கு என்று அல்லாஹு தஆலா 2 முறைகளை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் சொல்வார்கள், ஒன்று கவா உல்லா அல் கௌனி, இந்த பிரபஞ்சத்தில் இப்படி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சில விஷயங்களை அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும், அது நடந்தேறும். சகோதரர்களே, மார்க்க ரீதியாக அல்லாஹ் சில சட்டங்களை போட்டு வைத்திருக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய மார்க்கமா உல்லா அஷ்ஷரை, அல்லாஹ்வுடைய மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மார்க்க ரீதியாக உள்ள சட்டத்திட்டத்தில் அல்லாஹ் ஒருபோதுமே எந்த ஒரு தீமையையும் சட்டமாக இட்டிருக்க மாட்டான், அதில் தீமை நடைபெற மாட்டாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நடாத்துவதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் சில கட்டளைகள் தீமையாக இருக்கின்றது, தீமை நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றான். சகோதரர்களே, இது வெறுமனே எம்முடைய பார்வைக்கு, அதாவது எம்முடைய குறைந்த குறுகிய இந்த பார்வைக்கு என்ன செய்யலாம், அது தீமையாக தெரியலாம். உண்மையிலே அது வெளிப்படையில் தீமைதான். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விளைவுகள், அதன் பின்னணியில் அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய பாக்கியங்களை நாம் ஒரு தூரநோக்கோடு சிந்தித்து பார்த்தால், சமயத்தில் நடைபெற்றது நல்லது என்று செய்வார்கள். இப்ப இன்னைக்கு நம்ம மக்கள் பேசிக்கொள்றாங்க, சுனாமி 2004 என ஆசியாவை என்ன செய்தது, அப்படியே ஆட்டி படைத்தது. இப்ப ஆக்கள் என்ன சொல்றாங்க, தங்க தண்ணியா, சுபஹானல்லாஹ். அன்றைக்கு அது நெருப்பு தண்ணியா இருந்தது, இன்றைக்கு என்ன பேசிக்கொள்றாங்க, அது தங்க தண்ணி. இன்னொரு சுனாமி வரமாட்டேச்சான்னு நினைக்கிறவங்க, ஏண்டா சுனாமி வந்துட்டு போனதால அவருக்கு ஒரு வீடு தான் பாழா போச்சு, அரசாங்கத்தால 3 வீடு கொடுத்துட்டான், மாஷா அல்லாஹ், பரக்கத்து நிறைஞ்சிட்டு. அப்ப சுனாமிக்கு பின்னால் பல லட்ச பணங்களை அல்லது கோடிக்கணக்கான ரூபாய்களை தங்களுடைய வசப்படுத்திக் கொண்டவர்கள், சொந்தமாக்கியவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நடைபெற்ற ஒரு கசப்பான நிகழ்வுகளுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கின்றான், இப்படியான பல லாபங்களை நன்மைகளை வைத்திருக்கின்றான். அதே போன்று இப்போது நாம் பார்க்கிறோம், மலிக் சல்மானினுடைய அறிவித்தல் மக்களை மாபெரும் அதிர்ச்சிக்குட்படுத்தி இருக்கிறது. பல கோடி அதாவது ரூபாய்கள், ரியால்ல மில்லியன் கணக்கில் சொல்லிக்கிறாங்க, நாங்க ரூபாயில பாக்குறதுன்னா கோடியத்தான் சொல்லணும். இப்படி பல கோடி ரூபாய்கள் இழந்தவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு என்ன, சில சமயத்துல சில குடும்பத்தான் நினைக்கிறாய்க்கலாம், அவர் சாமதான் இருந்தாரு, நாங்க ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சோம், நாளைக்கு நாளைக்கு சாவர நிலையில தான் இருந்தாரு, ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் செத்துட்டாரு, இப்ப சும்மா செத்து இருந்தா இதெல்லாம் கிடைச்சிருக்காரு எங்களுக்கு, விளங்கிச்சா. இப்படி போய் மௌத்தானத்தால இப்ப நாங்க எல்லாம் பணக்காரனா ஆயிருக்கிறோம், இன்னொரு அப்பாவும் இருந்து அனுப்பியிருந்தா நல்லா இருக்கேன்னு நினைப்பான். அப்ப சில நிகழ்வுகள் சகோதரர்களை எமக்கு முன்னால் கண்முன் காட்சி அளிக்கும் போது அது பெரிய அசம்பாவிதம் போன்றதா இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னா பார்த்த உடனே எமக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. சகோதரர்களே, இந்த விஞ்ச் வச்சுக்கிறாங்க தானே வெஹிக்கல்ஸ், ஏன்னா அவெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தா என்ன யோசனை இருப்பான், யாரும் முட்ட மாட்டானா, யாரும் இடிக்க மாட்டானா, கோல் வராதா, பாருங்க எல்லாரும் சின்னதா நம்பர் எழுதி போட்டுருவாங்களா, அவன் பெருசா எழுதி போட்டு வச்சுக்கான், எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்தா என்ன செய்யணும், நமக்கு உடனே கோல் வரணும். அப்ப ஆக்சிடென்ட் நடக்கிறதுங்கிறது ஒரு அசம்பாவிதம், ஆனா அவனுக்கு ரிஸ்க் அதுல தான் இருக்கு, விளங்கிச்சா. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நர்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ் மார்ல இருந்து இப்ப மழை பெஞ்சா டாக்டர் மார்களும் சந்தோஷமா, ஏண்டா இப்ப 4 பேர் வருவான் கட்டாயம், ஏன்னா தடுமன் ரெண்டு கொண்டும் காய்ச்சல் ரெண்டு கொண்டும் என்ன செய்ய போறாங்க, 4 பேர் வரத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எனவே சில அசம்பாவிதங்கள் உலகத்தில் நடக்கின்றது, அதன் பின்னணியில் லட்சோப லட்ச மக்களுக்கு லாபத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், லட்சோப லட்ச மக்களுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், லாபத்தை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இது துனியால சுபஹானல்லாஹ். மறுமையில் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாதிப்புக்குள்ளானார்களோ, யாரெல்லாம் உலகத்தில் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் மறுமையில் கூலி வழங்குவான். கண் இழந்து போனதா அதற்கு மறுமையில் கூலி உண்டு, கால் இழந்து போனதா அதற்கு மறுமையில் கூலி உண்டு. உலகத்தில் நபியம்மா சொல்றாங்க, ஒரு மூமியினுடைய கால தைப்படக்கூடிய முள்ளுக்கும் கூட அவனுக்கு கூலி இருக்கின்றவாங்க. ஒரு முள்ளு குத்தினத்தோடு எல்லாம் முள்ளு குத்திச்சேன்னு கத்துவான், மறுமையில கூலி கொடுக்கறேன்னு 40 முள்ளு குத்திருந்தா நல்லா இருந்துக்குமேன்னு நினைப்பான். அந்த அளவுக்கு பாரிய கூலிகளை அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில் வழங்குவான். எனவே சகோதரர்களை, மூமின்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பார்வை வெறும் குறுகிய பார்வையாக இருக்கக்கூடாது, எப்போதும் நாம் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆம், இந்த நடந்த நிகழ்வு நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடி நடாத்திய நிகழ்வு தான், அதில் சந்தேகம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பிரபஞ்ச விதியின்படி அல்லாஹ் மார்க்க ரீதியாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடப்பதை ஏவ மாட்டான். அவனுடைய அடியார்கள் காவிர்களாக ஆகுவதை அவன் விரும்ப மாட்டான் என்று சொல்கின்றான். ஆனால் உலகத்தில் காவிர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபியை பார்த்து சொல்கிறான், அவன் மூமின் ஆகலன்னு சொன்னி நீங்க என்ன உங்களை வருத்திக் கொள்ள பாக்குறீங்களா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு எவ்வளவு அத்தாட்சி வந்தாலும் கூட அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துக்கு திரை சீல் அடித்து விட்டான். சகோதரர்களே, அவர்களுக்கு ஈமான் கிடைக்கவே மாட்டாது. இது அல்லாஹ் பிரபஞ்ச ரீதியாக நாடி இருக்கின்றான். ஆனால் மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அல்லாஹ் இஸ்லாத்தில் சேர்ந்தால்தான் என்ன செய்வான்? அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். எனவே இரண்டையும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். மார்க்க ரீதியில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன சட்டளை போட்டிருக்கின்றானோ அதில் எந்த ஒரு தீங்கும் இருக்க மாட்டாது. தீமையை அல்லாஹ் அதில் நாட மாட்டான். அது முழுக்க முழுக்க நன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நடாத்துவதில் அதற்கு அவசியமான சில அம்சங்கள் இருக்கின்றது. இப்ப சிலர்கள்ட்ட வந்து இந்த டிவி பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க என்று சொல்லும் போது மாறி கேள்வி கேட்கிறாங்களாம். அப்ப என்னத்துக்கு அல்லாஹ் அதை படைச்சான்? எப்படி கேள்வி? இப்படிதான் அன்றைக்கு காபிர்களும் கேள்வி கேட்டார்கள். காபிர்களும் என்ன, இஸ்லாத்துக்கு வாங்கடா, ஈமான் கொள்ளுங்கடா என்று சொன்ன போது, இல்லை எங்களுடைய மூதாதையர்களும் என்ன செய்தார்கள்? இப்படித்தான் இருந்தார்கள். பாவத்தை செஞ்சது போறதுக்கு வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் இப்படி செய்ய சொன்னான்னு சொல்லிட்டான். எப்படி வேற செஞ்ச பாவம் போறதுக்கு யாரு செஞ்சேன்னு கேட்டா களை எடுத்து போட இங்க பொஸ் தான் களை எடுக்க சொன்னார்ன்ற மாதிரி அவர்கள் அல்லாதான் இப்படி செய்யுமாறு சொன்னான் என்று கட்டளை எடுக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ஒருபோதும் தீமையை செய்யுமாறு சொல்ல மாட்டான். இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இப்படித்தான் பொய் சொன்னார்கள் என்று அல்லாஹ் அவர்களை வம்பிக்கின்றான். எனவே இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் நடாத்துவதற்கு என்ன சிஸ்டத்தை வச்சிருக்கிறான்ன்றதை நம்ம கண்டறிஞ்சோம் என்று சொன்னா, நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய கதா, அல்லாஹ்வுடைய கதர். இது அவனுடைய நாட்டப்படி நடந்தது. இறந்து போன அந்த சுஹதாக்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுத்தான் என்பதை எங்களுக்கு காட்டினால் நாமும் ஆசைப்படுவோம். அந்த சம்பவத்தில் நானும் ஒருவனாக இருந்திருக்க கூடாதா என்று நாம் ஆசைப்படுவோம். சகோதரர்களே, ஒரு ஜனாசா அடக்கப்படுகின்றது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதை கேட்ட சஹாபி சொல்கிறார், நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா? ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட துஆ அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுமே, நான் அதற்குரியவனாக இருந்திருக்க கூடாதா? ஆம், அல்லாஹ் எங்களுக்கு காட்டினால் நாம் அப்படி ஆசைப்படுவோம். சகோதரர்களே, சம்பவம் நடந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் நடக்கின்றது, அதுவும் மஹ்ரிப் சலாவுக்கு சற்று முன்பு நடக்கின்றது. தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஹரமில் இருக்கின்றார்கள், ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கின்றார்கள். இஹ்ராமோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். இப்படி எத்தனையோ சிறப்புகள் ஒன்று சேர்ந்த நேரம் அங்கு வானத்தினர் மேலிருந்து அந்த கிரைன் கீழே வந்தது. ஆனால் பூமியில் இருந்து எத்தனை சுஹதாக்களை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான், எத்தனை ரூஹுக்களை அல்லாஹு தஆலா தன்னகத்தை எடுத்துக்கொண்டான், அதுதான் நடந்த உண்மை. சகோதரர்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரும் அந்தஸ்தை வழங்குவதற்கு நாடினான். எனவே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படித்தான் ஈமானிய நெஞ்சங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். காவிர்கள் பேசுகிறார்கள், என்ன உங்களுடைய பெரிய பள்ளியிலேயே இப்படி நடந்துச்சு? அவனுக்கு ஈமாண்ட வெளிச்சமேகிதா? ஈமாண்ட ரீதியா அவனுக்கு விளக்கம் சொல்லி விளங்கும் அவனுக்கு முதலாவது? எனவே அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமை எங்களுக்கு கிடையாது. எனவே சகோதரர்களே, நடைபெற்ற இந்த சம்பவம் வெளிப்படையில் பார்ப்பதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆம், நாம் மனிதர்கள். இப்ராஹிம் என்ற குழந்தை மரணித்த போது நபி அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது என்ன சொன்னார்கள்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு இது. என்னதான் கசப்பான சம்பவம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் விரும்பாததை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு மிகப்பெரும் ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கவலையான சோகமான சம்பவங்கள் நடைபெறும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி தந்தார்கள். எனவே சகோதரர்களே, நடைபெற்ற சம்பவம் எங்களுக்கு வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் சுஹதாக்களான அந்த மக்கள், இடிபாடுகளுக்கிடையில் மரணிப்பவர்கள் ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதற்கு ஏற்ப அவர்களுக்கு அந்த சுஹதாக்களுடைய அந்தஸ்து கிடைக்கும். அல்லாஹு தஆலா மிகப்பெரும் பாக்கியத்தினை அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையில் வழங்குவார். எனவே நாம் அவர்களுக்காக துஆ செய்வோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெறுவோம். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் தான் விரும்பியதை ஆற்றும் சக்தி மிக்கவனாக இருக்கிறான். அது உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அவன் நாடியதை நடாத்தும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். எனவே நாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற உணர்வுதான் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏற்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, அந்த சம்பவத்தை மையமாக வைத்து அசிங்கமான அல்லது மார்க்கம் விரும்பாத ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை பேசுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இன்னும் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணான ஒரு சம்பவம் அல்ல அது. குர்ஆன் அபயமளிக்கப்பட்டவர் என்று சொன்னது மனிதர்களாகிய நாம் அங்கு சென்று விட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தையும் எங்கள் மூலம் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இது மார்க்க ரீதியாக எங்களுக்கு இடப்பட்ட கட்டளையாக இருக்கின்றது. இதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தமே அன்றி இயல்பாக இயற்கை அடிப்படையில் எல்லாருடைய நாட்டத்தின்படி நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்களை மையமாக அந்த வசனம் கூறவில்லை. இன்னும் பல நிகழ்வுகள் வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்றது. மறுமை நாள் நெருங்கும் போது காபா உடைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காபாவை உடைப்பவன் கல் கல்லாக அதை கழட்டுவது போன்ற காட்சியை நான் பார்க்கிறேன் என்று கூட சொன்னார்கள் சகோதரர்களே. எனவே இப்படியான அசம்பாவிதங்கள் உலகத்தில் நடந்தேறும். அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றது. மறுமை நெருங்குவதற்கு ஒரு அடையாளமாக அதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்போது எங்களை அணிவித்து இருக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய நாள், இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் பெருநாளை அடைய இருக்கின்றோம். இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் பேண வேண்டிய சில முக்கியமான சுண்ணத்துக்கள் இருக்கின்றது. அதை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். எனவே பெருநாளுடைய தினத்தில் அந்த சுண்ணத்துக்களை தெரிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த சுன்னாக்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நாம் நற்பலன்களை பெற்றுக் கொள்வோம் சகோதரர்களே. உதுஹியாவுடைய வணக்கத்தை பற்றி ஜும்மாவில் சொன்னார்கள். யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் உதுஹியாவுடைய வணக்கத்தை நாம் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். யார் வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ எம் தொழுகைக்கு அவர் வர வேண்டாம் என்று நபி அவர்கள் சட்டம் போடுகின்றார்கள். எனவே வசதி என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் மார்க்கம் அழகாக நீங்கள் விரும்பினால் ஒரு ஆட்டை தனியே கொடுக்கலாம். இல்லாவிட்டால் ஏழு பேர் சேர்ந்து அழகாக ஒரு மாட்டை என்ன செய்யலாம், பங்குதாரர்களாக சேர்ந்து கொடுக்கலாம். எனவே இலகுவான ஒரு வழியைத்தான் மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. அது இங்கு கொடுப்பதா அல்லது எங்களுடைய நாடுகளில் கொடுப்பதா, சகோதரர்களே, உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்கிறது இந்த சட்டத்தில். சில உலமாக்கள் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கே கொடுப்பதுதான் நல்லது. காரணம் என்னென்றால், யார் உதுஹியா கொடுக்கிறாரோ அவரே நேரடியாக அந்த நிகழ்வில் கலப்பது அது ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. அவரே நேரடியாக அந்த சம்பவத்தில் அந்த மிருகத்தை அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கத்தில் அவர் ஈடுபட முடியும். எப்ப முடியும், அவர் இருக்கிற இடத்துல செஞ்சாதான் முடியும். சரி, இருந்தாலும் வேறு சில நன்மைகளை மையமாக கொண்டு நாம் எமது நாட்டில் தேவைப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக என்ன செய்கின்றோம், அங்கு கொடுக்குமாறு சொல்கின்றோம். எப்படியோ உடமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எங்கு வென்றாலும் கொடுத்தால் கொடுப்பது அது ஹலால், அது வந்து சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கு வேண்டாலும் கொடுத்தாலும் வசதி உள்ளவர் கொடுத்துட்டார், அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் என்ற சட்டத்துக்குள் வந்து விட்டார். இல்லை, இங்கு கொடுத்தா தான் அவர் கொடுத்த சட்டம், அங்க கொடுத்தா அது கொடுத்த சட்டத்தில் ஆகாது என்று கிடையாது. எனவே எங்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அவர் அந்த குர்ஆன் குர்ஆனியை அறுத்து பலியிட்டவர் என்ற அந்த நன்மையை என்ன செய்வார், அடைந்து கொள்வார். இப்ப எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய இந்த குர்ஆனிக்கு யாரெல்லாம் நியத்து வைத்தார்களோ அவர்கள் தலைப்புறையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், நகமுடி போன்றவற்றை களையாமல் இருக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னா சகோதரர்களே. இது யாருக்குரியது, இது உதுஹியா என்ற இந்த குர்ஆனியை வழங்குபவர்களுக்குரிய சட்டம். ஆனால் இந்த குர்ஆன் விஷயத்துல நம்ம தமிழ் மீஸ் பயசும் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. இப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் குர்ஆன் கொடுக்கத்தானே செய்யறோம். எல்லாத்துக்கும் நாங்க ஒரு பொது பேர் வச்சுட்டோம் குர்ஆன்னு சொல்லி. சவுதிகாரர்கள் எங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்களே முகமதுன்னு சொல்லி, எல்லாம் முகமது தான், முகமது தாள். இப்ப அவங்க அவடாக்கள் அப்படி கூப்பிடுவாங்களா, எல்லாத்துக்கும் முகமதுன்னு. இது எல்லாரும் முகமது தான். அதுக்கு நாங்களும் ஒரு காரணம், எம்ம நாட்டில் பேர் வைக்கிறோம் ஏன்னா முகமது விட்டுப்பட்டு பேர் வைக்க மாட்டாங்களே. ஏன்னா பரதத்துக்கு முகமது என்ன செய்வாங்க, அப்துல் ரசாக் முகமது அப்துல் ரசாக், இர்ஷாதா முகமது இர்ஷாத், அபு தாஹிரா முகமது அபு தாஹிர், எல்லாத்துக்கும் முகமது என்ன செஞ்சாச்சு, சேத்தாச்சு. அவன் நினைக்கிறான் வாரவே எல்லாம் முகமது தான் போல, முகமது நபியோட மிச்சம் இறக்கம் போலன்னு நினைக்கிறான். ஆனா சம்பந்தமே கிடையாம நம்ம என்ன செய்யறோம், நாம பேர் வைக்கிறோம் சகோதரர்களே. ஒரு பேர் வச்சா போதும். சரி, அப்ப எல்லாம் முகமது என்று அவர்கள் சொல்வது போட்டு நாங்க எல்லாத்துக்கும் குர்ஆன் மொத்தமா ஒரு பேர் வச்சிட்டோம். அது உதுகியாக இருந்தாலும் குர்பான் தான், அகிக்கா கொடுத்தாலும் குர்பான் தான், ஹச்சில போய் கொடுத்தாலும் குர்பான் தான், சும்மா கொடுத்தாலும் குர்பான் தான், எல்லாம் குர்பான். அதனால எல்லாமே அந்த கொப்பேலாவி எது அது எது இதுன்னு விளங்காத அளவுக்கு ஆகி போச்சு. ஆனா இல்ல, ஒவ்வொரு குர்பானுக்கும் தனியே தனியே பெயர் உண்டு மார்க்கத்துல. அந்த பெயரை நாம் சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக சட்டத்தை விளங்கிடுவோம். பெயரை சொன்ன உடனே என்ன செஞ்சிருவோம், சட்டத்தை விளங்கிடுவோம். அப்படியா இல்லையா? அப்ப குர்பான் என்ற பெயர் எப்படி வந்தது? ஆம், அதுவும் குர்பான்ல இருக்கிற ஒன்று தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரெண்டு மகன்மார்கள் செய்கிறார்கள், தக்கர்ரபா குர்பானன், அவர்கள் ஒரு குர்பானை கொடுத்தார்கள். فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يُتَقَبَّلْ مِنَ الْآخَرِ. ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. قَالَ لَأَقْتُلَنَّكَ, உடனே ஏற்றுக்கொள்ளப்படாதவர் சொன்னார், உடைய தீத்து காட்டிடுவேன். அப்ப சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்மார்களுக்கு இடையில ஏற்பட்ட சம்பவம். அங்கு குர்பான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவேதானோ தெரியாது, எல்லாத்துக்கும் குர்பான் நம்மாக்கள் பழகிட்டாங்க. ஆனா அரபிகள் அப்படி பழவல்ல. இப்ப மக்கால போய் நாங்க குர்பான் கொடுக்கிறோமா என்ன சொல்லுவோம்? அல்லாவே குர்ஆன் சொல்றான், குர்பான் நாங்க சொல்லல, யார் மக்காவுக்கு சென்று உம்ரா செய்து விட்டு பிறகு ஹஜ்ஜி செய்வாரோ. அப்ப உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு இடப்பட்ட காலத்துல எஹராத்தை கலைஞ்சு என்ன செய்யறாரு, மாஷா அல்லா, அதாவது என்ன எல்லாம் எஹராம் இல்லாட்டி அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறார். இப்ப எஹராத்தோட இருந்தா என்ன செய்ய முடியாது, முன்னாடி பக்கத்துல போவே இல்லாது. எஹராத்தோட இருந்தா என்ன செய்ய முடியாது, நறுமணம் பூச முடியாது. எஹராத்தோட இருந்தா செய்யக்கூடாது என்று பல அம்சங்கள் இருக்குது. எஹராத்தை கலைஞ்ச காரணத்தால அதெல்லாம் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்று சட்டம் சொல்கின்றது. எனவே நீங்கள் இன்பம் அனுபவிக்கின்றீர்கள், உம்ராவை செய்துவிட்டு ஹஜ் வரைக்கும் என்ன செய்கின்றீர்கள், நீங்கள் இன்பமாக இருக்கின்றீர்கள். எனவே இதற்கு நீங்கள் ஒரு குர்பான், ஒரு ஃபிதியாவை கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமத் தமத்த அபில் உம்ரத்தி இலல் ஹஜ் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி ஃபமன் லம் யஜித் ஃஸியாமு ஸலாஸதி அய்யாம் வ ஸப்அத்தின் இதா ரஜஅதும். 3 7 10 நோம்பு நீங்க என்ன செய்யணும், பிடிக்கணும். ஆனா இது தாலிக லிமன் லம் யகுன் அஹ்லுஹு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம். மக்கா வாசிகளுக்கு இந்த சட்டம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன், அவர் அங்க தான் இருக்க போறாரு, அப்படியே இல்லையா, இவர் வெளியில இருந்து வந்தவர் இல்லையே, அங்கிருப்பவர் என்ற காரணத்தால் அவருக்கு அது இல்லை. சரி, இப்ப என்ன சொல்லப்படுகின்றது, ஹதி. அதே போல தமு என்று சொல்வார்கள், பெருநாள் தினத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானுக்கு என்ன பேர் சொல்வாங்க, உபஹியா என்று சொல்வார்கள். பிள்ளை பிறந்து விட்டால் இன்னும் குர்பான் கொடுக்கல ஹசரத், குர்பான் எல்லாம் குர்பான் தானா, அது அகைக்காது, அப்படியா இல்லையா. பிள்ளை பிறந்து விட்டால் என்ன செய்வார்கள், அகீகா கொடுப்பார்கள். அப்ப இப்படி ஒவ்வொரு குர்பானுக்கும் தனித்தனியாக பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை சொல்லி நாம் அழைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் சட்டத்திலையும் என்ன செய்யும், நமக்கு வித்தியாசம் விளங்கும். இப்ப தொழுகை என்று சொன்னா மொத்தத்தில எல்லா தொழுகையை தான் நினைப்போம். சுபஹ் தொழுகை, லுஹர் தொழுகை, அசர் தொழுகைன்னு சொல்லும் போது டக் டக்குன்னு வீட்டருக்கு என்ன, அது என்ன டைம், இது என்ன டைம், அது எத்தனை ரக்காது, இது என்ன ரக்காது, என்ன, அதனாலதான் நீ ஏத்து வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காண்டி தொழுகுற நீ ஏத்து வைக்கல. அது இப்ப ஒரு ஜமாத்து வந்து தொழுகுறானுங்க, லுஹர் தொழுகன்னு சொல்றாரு, அல்லாஹ்வுக்காக தொழுகின்றே என்று மனசு நினைச்சு சொல்றாரு, தொழுக கூடாது, லுஹர் தொழுகன்னு நீ ஏத்து வச்சு ஆகும். என்ன தொழுக, நான் லுஹர் தொழுகையை தொழுகிறேன் என்று நியத்தி வைத்து ஆகணும். அசர் தொழுகைக்கு ஒருத்தர் தக்பீர் கேட்டாரு, லுஹர் தொழுகை நினைச்சிட்டு தக்பீர் கேட்டார், அல்லாஹு அக்பர், லுஹர் தொழுகையை தொழுவதாக நினைத்துக் கொண்டு தக்பீர் கட்டுகின்றார். சகோதரர்களே, சலாம் கொடுக்கிற நேரம் தான் நினைவு வந்து பார்த்தாரு, ஆஹா, இது அசர் டைம் பாக்குற 3:30, என்னடா இது 3:30 எப்படி லுஹர் தொழுகாகும். இப்ப சட்டம் என்ன சட்டம், மீண்டும் தொழுதாகணும், மீண்டும் என்ன செய்யணும், ஏன், தொழுகைக்கு நீயத்தை ஒழுங்கா வைக்கணும். அப்ப எனவே ஒவ்வொன்றையும் நாம் குறித்து சொல்ல பழகிவிட்டோம் என்றால் சட்டத்தில் குழப்பம் கிடையாது. சரி, உபஹியாவுடைய குர்பான் தான் பெருநாள் தினம் என்று கொடுக்கப்படக்கூடிய குர்பான். அந்த குர்பான் கொடுப்பதற்கு யார் நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டம். என்ன சட்டம், நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்ற சட்டம். இது ஹஜ்ஜிக்கு போபவர்களுக்குரிய சட்டம் அல்ல. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போபவர்கள் அவர்களும் உபஹியா குர்பான் கொடுப்பதற்கு நியத்து வைத்திருந்தால், ஹஜ்ஜிக்கு போறவர் யார், போன் இல்லை, ஹஜ்ஜிக்கு போறவரும் உதுஹியா குர்பான் கொடுக்கிறதுக்கு நியத்து வைத்திருந்தால், அது உதுஹியா குர்பான் நாட்டிலையும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜினுடைய குர்பானை அறுத்து விட்டு இன்னும் ஒரு ஆடு எடுத்து என்ன செய்கின்றார், உதுஹியா குர்பான் கொடுக்கிறேன் என்று நியத்து வைக்கிறார். அப்போது இவரும் என்ன செய்வார், அந்த சட்டத்துக்குள் வருவார். இவரும் பெருநாள் தினமன்று வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நகம் மூடி போன்றவர்களை களையக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. எனவே இது உதுகியாவோட சம்பந்தப்பட்ட சட்டம். சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகை காலையில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெருநாள் தினத்தில் நாம் செய்யும் முதல் காரியம் என்னவென்றால் தொழுகைதான் என்று சொன்னார்கள். எனவே பெருநாள் தினம் அன்று முதல் காரியம் வந்து தொழுகைதான், அதுக்கு பிறகுதான் மத்த எல்லாம். இப்ப எங்களுக்கு தெரியும், ஈத் உல் அதுஹாவை பொறுத்த வரைக்கும், ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான், பெருநாள் தொழுகையை முடித்த பிறகுதான் நபி அவர்கள் சாப்பிடுவார்களா. ஆனால் ஈத் உல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல, பெருநாளைக்கு முன்னாலே என்ன செய்து விடுவார்கள், அதாவது தொழுகைக்கு முன்னாலே நபி அவர்கள் பேரித்த பழத்தை சாப்பிட்டு விட்டு போவார்கள். ஆனால் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் தொழுகை முடித்து வந்துதான் என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். அதனால இந்த சுன்னத்தை நாங்கள் என்ன பேண வேண்டும், சாப்பிடுவதை நாம் தொழுகை முடித்துட்டு வந்த பிறகு என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், உலமாக்களிடத்தில் இது ஃபர்தா, ஃபர்து ஐனா, அல்லது ஃபர்து கிஃபாயாவா, சுன்னா முஅக்கதாவா, ஃபர்து ஐனா, ஃபர்து கிஃபாயாவா, சுன்னா முஅக்கதாவா, இதுல எதுல இது அடங்கும் என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இந்த மூணுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும் நினைக்கிறேன். ஃபர்து ஐன் என்றால் என்ன, ஃபர்து கிஃபாயா என்றால் என்ன, சுன்னா முஅக்கதா என்றால் என்ன, இந்த மூணில் எதில் இந்த பெருநாள் தொழுகை அடங்கும், அப்போ உலமாக்களிடத்தில் இது சம்பந்தமா கருத்து வேற்றுமை இருக்கின்றது. சில உலமாக்களுடைய கருத்து என்ன, எப்படி அஞ்சு நேரம் தொழுக ஃபருதோ இதை போல அதுவும் ஃபருது தான். எங்களுக்கு தெரியும், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். வாஜிப், அது கட்டாயம், ஃபருது ஐன் தான், எல்லோரும் செய்ய வேண்டும். என்ன ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்காக வருமாறு மக்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். எந்த அளவுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கூட, வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை கூட, அதாவது மாதவிடாயில் இருப்பவர்களை கூட அங்கு தொழுகை திடலுக்கு வர சொன்னார்கள். அப்ப எல்லாரும் வாங்க, லேடிஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்தார்கள். இப்ப வந்த லேடிஸ்ல எல்லா லேடிஸும் மாதவிடாயில் இருந்த லேடிஸ் என்ற அர்த்தம் கிடையாது. அது இல்லாதவர்களும் இருந்தாலும் இருந்தவருங்க, யாருக்கெல்லாம் மாதவிடா இருந்ததோ அவர்களை ஓரமாக இருக்க சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், மார்க்கத்துல வந்து ஒரு ஏவலும் விளக்கலும் வந்தால், ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, அதுல ஒரு ஏவலும் இருக்குது, அதுல ஒரு விளக்கலும் இருக்குது. எதை செய்யறது, ஏவல செய்யறதா அல்லது விளக்கலுக்காக தவிர்ந்திருப்பதா. இப்ப நீங்க காபால போய் என்ன செய்ய போறீங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை மோக்க போறீங்கன்னு வைங்க, இஹ்ராத்தோட இருந்து கொண்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட போகிறீர்கள். எவனோ ஒருத்தன் வந்து அத்தர் குப்பியை கொட்டி வச்சிருக்கான், எதுல, ஹஜருல் அஸ்வதுல. கிட்ட போன உடனே கம்முண்டு முகத்துக்கு என்ன செய்யுது, வாசம் அடிக்கின்றது. ஹஜருல் அஸ்வத் மோக்கிறது சுன்னதா இல்லையா, சுன்னதான காரியம் அப்படித்தானே. அப்ப மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம், ஆனால் எஹராத்தோடு இருப்பவர் நறுமணம் பூசக்கூடாது என்பது மார்க்க சட்டம் அப்படியே இல்லையா. எஹராத்தோடு இருப்பவர் என்ன செய்யக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. அப்ப ஏவலும் இருக்கின்றது, அங்கு விளக்கலும் இருக்கின்றது. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றால், விளக்கலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உடனே விலகிவிட வேண்டும். சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருமாறு பெண்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். ஆனால் அந்த கட்டளையை மாதவிடாயில் இருக்கும் பெண்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கின்றது. அப்ப நீங்க ஓரமா இருங்க. அப்ப தொழ வருமாறு ஏவல் இருந்தது, ஆனால் மாதவிடாயின் போது தொழக்கூடாது என்ற முன்கூட்டியே உள்ள தடையும் இருந்தது. எனவே அந்த பெண்களை என்ன செய்தார்கள், ஓரமாக இருக்க சொன்னார்கள். எனவே இப்படி ஜமாத்து தொழுகை கூட பெண்கள் வந்து அஞ்சு நேரம் பள்ளியில் தொழணும் என்றது அவர்களுக்கு கடமை கிடையாது. ஆனால் இந்த தொழுகைக்கு பெண்களையும் வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அது கடமை என்ற காரணத்தினால் தான் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி இமாம் அவர்களுடைய ஒரு கூற்றிலும் கூட அதை கடமை என்ற கருத்தை அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஹம்பலி மதுஹபிலும் கூட இந்த கருத்து என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி தொழுகை சம்பந்தமாக கருத்து வந்திருக்கின்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெருநாள் தினமன்று நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம், காலையில் நாம் செய்யக்கூடிய முதல் வணக்கமே அதுதான், அந்த பெருநாளுடைய தொழுகை தான். எனவே சுபஹு தொழுத பிறகே நாம் அதற்காக என்ன செய்துவிடும், தயாராகி விட வேண்டும். இமாம் இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சுபஹு தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து குளித்து நறுமணமெல்லாம் பூசிக்கொண்டு தொழுகைக்காக அவர்கள் வெளியேறி செல்லுவார்கள், தொழுகைக்காக அவர்கள் வெளியேறி செல்லுவார்கள் என்று செய்தி வந்திருக்கின்றது. அப்ப எனவே நாம் நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து, புத்தாடை என்று சொல்லும் போது வடமையாக சொல்லப்படக்கூடிய விளக்கம் தான், உலமாக்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, இருப்பதில் புதுசு. அதுக்குன்னு புதுசா வாங்கணும்னு சட்டம் கிடையாது. இப்ப புதுசா வாங்கலன்னா பெருநாள் இல்ல என்ன நினைச்சிடாதீங்க. இருக்கிறதுல எது புதுசோ அதை கொடுத்தா அந்த சுண்ணத்தை நாம் நிறைவேற்றியவராக என்ன ஆகிவிடுவோம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், பெருநாள் தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது, நடந்து போவதை நபி அவர்கள் சுண்ணத்தாக்கினார்கள். இப்ப நம்ம பள்ளி தூரமா இருந்தா என்ன செய்யறது, வாகனத்துல தானே போகணும், எஸ் போங்க வாகனத்துல, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னால வாகனத்தை நிப்பாட்டினு பிறகு என்ன செய்யலாம், வாகனத்தை விட்டு நாம் இறங்கி நடந்து போகலாம். அப்போதும் நாம் நடக்கிறோம் என்ற அந்த சுண்ணத்தை நிறைவேற்றியவர்களாக என்ன செய்வோம், நாம் ஆகிவிடுவோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணிய சுண்ணத்தில் ஒன்றுதான், போகும் வழியினால் வராது வேறு வழியில் வருவார்களாம். முஹாலஃபத்து தரீக் என்று சொல்வார்கள், போகும் வழியினால் வராது வேறு வழியினால் என்ன செய்வார்கள், தொழுது விட்டு நபி அவர்கள் வருவார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், பெருநாள் தொழுகையினுடைய சுன்னத்துக்களில் ஒன்றுதான், அதாவது வெற்றிடங்களில் பள்ளி வாசல்களில் இல்லாமல் அதாவது வெளியே திடல்களில் அந்த தொழுகையை நடாத்துவதும் தொழுகையினுடைய ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த பெருநாள் தொழுகையை வந்து நடாத்தியது திடலில் தான், அவர்கள் பள்ளி வாசலில் நடாத்தவில்லை. ஏதாவது காரணங்கள் இருக்குமானால், வெளிப்புற காரணங்கள் திடலில் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குமானால் பள்ளிவாசலில் நடத்துவது தப்பு கிடையாது. இப்ப பள்ளிவாசலில் நடத்தினா பிதத்தை செய்யறான்னு சொல்லக்கூடாது. எங்க மக்கள் எடுத்ததுக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ், இந்த பிதத் என்ற வார்த்தையை ரொம்ப சீக்கிரமா மிக லேசாக பழக, அதாவது சொல்ல பழகி விட்டார்கள். காஃபிர் என்ற வார்த்தையை மிக லேசாக சொல்ல பழகி கொண்டார்கள். சகோதரர்களை, அப்படி இல்லாமல் சுன்னாவுக்கு முரண் என்று சொல்வார்கள். சுன்னாவுக்கு முரண் என்றால் அந்த சுன்னத்தை அவர் செய்யாது விட்டு விட்டார், விளங்கிச்சா, அதை வேண்டுமென்றே ஒரு மனிதன் செய்தால் குற்றவாளி ஆகுவார். நபியுடைய சுன்னா செய்வதற்குத்தான், செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு மனிதன் விடுவார் என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடல்களில் தான் அந்த பெருநாள் தொழுகையை நடாத்தினார்கள் என்ற காரணத்தினால் நாமும் அதற்குரிய வாய்ப்பு இருக்குமானால், இப்ப திடல்ல யாருமே தொடுறாங்கன்னா நான் மட்டும் போய் திடல் தொடர்ல தொடருதா, முடியாது. கூட்டமா கூட்டித்தான் செய்யணும், அந்த தொழுகையை நடாத்தணும். அந்த வகையில பள்ளிவாசல்கள் தான் இருக்கிறது கூட்டாக ஜமாத்தாக சேர்ந்து நடப்பெறுவதற்கு. நான் நினைக்கிறேன், அல்லாஹ் ஹாலம் சகோதரர்களே, அந்த காலத்தில் அப்படியான ஒரு திடல் நிகழ்வு பாரிய மக்களை ஒன்று கூட்டுவதற்கு அதுதான் வாய்ப்பு, பள்ளிவாசல், சிறிய பள்ளிவாசல். ஆனா இன்னைக்கு மக்காவை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து, மதீனாவை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறதுக்கு, அல்லது சில கிராமங்கள் ஊர்கள் எடுத்தீங்கன்னா பெரிய கூட்டம் கொண்ட கூட்டுறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் மிக பொருத்தமான இடமா இருக்கும். அதை விட பெரிய இடம் என்ன அந்த ஊரில் இருக்க மாட்டாது என்ற அளவுக்கு இருக்குமானால், இருக்குமானால் நாம் என்ன செய்யக்கூடாது, அவ்வாறு நிறைவேற்றுவது இன்ஷா அல்லாஹ் குற்றமாக இருக்க மாட்டாது. எனவே பெருநாள் தினத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த சுன்னத்தான வணக்கங்கள் சகோதரர்கள், அதே போன்று எங்களுக்கு தெரியும், பெருநாள் தினத்தில் நாம் அதிகப்படியாக தக்பீர் கூறுவது, அதாவது தக்பீரினுடைய நேரம் பொதுவாக துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நாம் அல்லாஹ்வை தக்பீர் செய்வது சுன்னத்தாகத்தான் இருக்கிறது. விசேடமாக அரஃபாவினுடைய அரஃபா நாளுடைய காலையிலிருந்து ஆரம்பம் செய்து பிறகு பெருநாள் முடிந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய மூன்றாவது நாள் வரைக்கும் தக்பீருடைய நேரமாகத்தான் இருக்கிறது. எப்படி தக்பீர் சொல்லுவது, இது நம்ம சமுதாயத்தில் இன்றைக்குள்ள பிரச்சனை. தக்பீர் எப்படி சொல்றது, சில சகோதரர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மாத்திரம் தான் சொல்ல வேண்டும், அதை விட கூட்டியில் செய்யக்கூடாது, ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. சகோதரர்களே, உண்மைதான், மார்க்கத்தில் தக்பீர் சொல்லுமாறு வந்திருக்கின்றது. ஆனால் அந்த தக்பீருக்குரிய வார்த்தை எப்படியான வார்த்தை, எந்த வார்த்தையை அந்த தக்பீரில் சொல்ல வேண்டும். இப்ப பொதுவாக தக்பீர் என்று சொல்லும் போது அதற்கு வெளிப்படையான அர்த்தம் வந்து அல்லாஹ் அக்பர் என்றதுதான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து என்று தக்பீர் கூறியதாக செய்தி வந்திருக்கிறது. அப்ப தக்பீர் கூறுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை சஹாபாக்களை விட நாம் அதிகம் அறிந்தவர்களா, இல்லை அவர்கள் அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு தக்பீர் சொல்வது எந்த வகையிலும் குற்றமாக ஆக மாட்டாது. காரணம், அதுவும் தக்பீர் தான். அதுவும் என்ன, தக்பீர் தான். எனவே அல்லாவை புகழுங்கள், அல்லாவை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்று வந்திருக்கக்கூடிய பொது வார்த்தைக்குள் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும் அது அடங்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது அதுவும் தக்பீர் தான். எனவே அதுவும் தக்பீரில் அடங்கிவிடும். சகோதரர்களே, இந்த தக்பீரை உரக்க சொல்லுவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு செய்தி வந்திருக்கின்றது, சஹாபாக்கள் சந்தை வழியில் சென்று, ஹஸரத் அபூ ஹுரைரா, இப்னு உமர் போன்றவர்கள்லாம் சந்தைக்கு சென்று சத்தமிட்டு தக்பீர் சொல்வார்களா? எதற்காக? மக்கள் செவிசாய்த்து அவர்களும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக. மக்கள் செவிசாய்த்து அவர்களும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்ப நாங்க வீட்டில் இருக்கும் போது நம்முடைய மனைவி பிள்ளைகள் இப்போ பாளையம் செல்லும் போது கொஞ்சம் உறக்க தக்பீர் சொல்லுவது இந்த நாளில் வெக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நாம் இதை உரக்க சொல்லலாம். காரணம், அதை கேட்கின்ற போது மற்றவர்களும் என்ன செய்வார்கள், ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் அந்த சுண்ணத்தை செய்யும் போது எங்களுக்கும் நன்மை கிடைக்கும். எனவே பிறநாள் நாளில் நாம் பேண வேண்டிய சுண்ணத்துக்கள் என்று சில அம்சங்களை ஞாபகப்படுத்தினோம். இன்னும் சில அம்சங்களும் கூட இருக்கலாம். எதெல்லாம் சுண்ணத்து என்று எங்களுக்கு தெரிகின்றதோ அது சுண்ணத்து தானா என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு பிறகு அதை நாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக பெருநாள் தினத்தை சரியான அந்த சுண்ணத்தை பேணியவர்களாக நாம் ஆகுவோம். சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும், சொல்லப்படக்கூடிய செய்திகளில் ஒன்று, பெருநாளுடைய இரவுகளை நாம் இபாதத்தில் கழித்தால், பெருநாளுடைய இரவுகளை வணக்க வழிபாடில் நாம் கழித்து ஹயாத்தாக்கினோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் மக்களுடைய உள்ளங்கள்லாம் நடுங்கக்கூடிய அந்த நேரத்துக்கு எம் உள்ளம் நடுங்காமல் இருக்கும், அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பல புத்தகங்கள்லாம் வாசிக்கலாம் பார்க்குறோம். ஆனால் இது நம்பகமான செய்தி அல்ல. பெருநாள் ராவெல்லாம் இபாதம் செஞ்சீங்கன்னா வெள்ளைகளை படுக்கிறதா? இரவெல்லாம் ஒரு மனிதன் இபாதம் செய்தால் காலை பொழுது என்னவாகும்? கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும், இல்லைச்சா? அப்போ எனவே அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருக்கின்றது. எனவே அது அந்த ஹதீஸ் நம்பகமான ஹதீஸ் அல்ல. பெருநாள் இரவில் அழகாக நாம் தூங்கவும் செய்ய வேண்டும். உலமை போன்று இபாதை செய்பவர்கள் அந்த இபாதத்தை கடைபிடிக்கலாம். அப்போது அடுத்தடி நாம் நல்ல ஆரோக்கியமாக நல்ல திடகாத்திரமாக இருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சகோதரர்களை, இப்போது நாம் ஆரம்பத்தில் சொன்ன அதே சப்ஜெக்டை நான் ஞாபகப்படுத்திவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அதாவது, நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள், இதில் 4 நாள் இப்போ போயிட்டு 4வது நாள் முடியும் தருவாயில் நாம் இருக்கிறோம். இன்னும் 6 தினங்கள் இருக்கின்றது. இந்த 6 தினங்களையும் நாம் வீணாக்கிவிடக்கூடாது. ஏற்கனவே நாம் தவற விட்டிருந்தால் தவறு விட்டதை இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களில் நாம் அடைந்து கொள்வோம். இந்த நாளில் நாம் சொல்லும் சுப்ஹானல்லாஹ் வருடத்தில் வேற எந்த நாளில் நான் சொல்லும் சுப்ஹான் அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இந்த நாளில் நான் செய்யக்கூடிய தர்மம் வருடத்தில் வேற எந்த நாளில் நான் செய்யக்கூடிய தர்மத்தை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இந்த நாளில் நான் நோன்பு முடித்தால் வருடத்தில் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய நோன்பை விட, சுன்னத்தான நோன்புகளை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இதில் ஒரு நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும். எங்களுடைய சுயநிலை என்ன, அதாவது என் நிலவரம் என்ன என்பதை நான் கவனிக்க வேண்டும். எந்த வணக்கத்தில் எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர்களை பார்த்தீங்கன்னா மாஷா அல்லா நோன்பு பிடிக்கிறதுல அவருக்கு பெரிய ஆர்வம், ஆனால் ஒரு 10 ரூபாவை தர்மமாக கொடுத்துட மாட்டார், ரைட்டா? நோன்பு பிடிப்பார் மாஷா அல்லா, ஆனால் சதக்காண்டு வந்தால் 0. சிலாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லா சதக்கா செய்கிறதுல அவங்க பெரிய வல்லன், ஆனால் ஒரு நோன்பு பிடிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் நோன்பு வரட்டும் ஹசரத்துக்கு வர, ரைட்டா? ஆனால் சிலர்களை பார்த்தீங்கன்னா நல்லா தொழுவாங்க, அதிகமாக தொழுகிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் தர்மம் செய்கிறதோ நோம்பு பிடிக்கிறதோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு சுபாவத்தில் வைத்திருக்கிறான். எந்த அமலை செய்தாலும் இந்த நாளில் அது அல்லாஹுக்கு சிறந்தான். எந்த அமலில் எனக்கு அதிக ஆர்வம் என்பதை நாம் பார்க்க வேண்டும், ரைட்டா? எதில் என் மனம் அதிக லைப் உள்ளதாக இருக்கின்றது, எனவே அதை நாம் அதிகமாக செய்வது. இணைய வணக்கங்களையும் நாம் செய்வதற்கு ஆர்வப்படுவோம். எதில் எமக்கு வசதியும் வாய்ப்பும் ஆர்வமும் அதிகமாக இருக்கிறதோ அதை அதிகமாக செய்வது. சிலர்களுக்கு தர்மம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றால் மாஷா அல்லாஹ் இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டியதான், அள்ளி வழங்க வேண்டியதான். ஏன், இந்த நாளில் வழங்கும் தர்மம் ஏனைய எந்த நாளில் வழங்கும் தர்மத்தை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்குது. சகோதரர்களே, வழக்கங்கள் எல்லாம் மிக இலகுவான, மிக லேசான, சீப் அண்ட் பெஸ்டான ஒரு அமல் இருக்குது, அதுதான் திக்ருடைய வணக்கம். இதுக்கு காசும் தேவையில்லை, சிரமப்பட தேவையும் இல்லை. பாதையில் செல்லும் போது, வரும்போது, வீட்டில் இருக்கும் போது, எல்லா நிலையிலும் நாம் அல்லாவை தஸ்பீ செய்யலாம், அல்லாவை திக்ரு செய்யலாம். இதன் மூலமாகவும் நாம் இந்த நாட்களை சிறப்புப்படுத்தியவர்களாக, இந்த நாட்களில் அதிக அமல் செய்தவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள முடியும். எனவே வணக்கங்களில் எல்லா வணக்கங்களும் அல்லாவுக்கு இந்த நாட்களில் சிறப்பானது. அதில் விசேடமாக ஒரு குறிப்பை நாம் சொல்ல வேண்டும், சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செஞ்சு ஃபர்ல நாசமாக்கிடக்கூடாது. சிலாக்களை பார்த்தீங்கன்னா நோம்பு பிடிச்சிட்டு பகலில் லோகத்துலாம் படுக்காரு, இல்லைங்களா? லோகர் ஜமாத்து போகாம நோம்பு பிடிச்சாராம், அதனால படுக்கிறார். நோம்பு பிடிச்சாரு, ஆனால் அசந்துக்கு ஜமாத்துக்கு போகல. அதை விட நீ நோன் குடிக்காம வைக்கிறது நல்லது. அப்படியா இல்லையா? ஆனா அசரி ஜமாத்துல ஒவ்வொரு ஜமாத்தெல்லாம் ஃபரது. இதெல்லாம் இந்த ஃபரதை நிறைவேற்றுவதற்கு நோன்பு பிடிக்காமல் இருந்தால் தான் உலகத்தில் திடகாத்திரம் என்றால் பிடிக்காம வைக்கிறதா சிறப்பு. அண்ணாந்தரங்க உமரல்லாவோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒருவர் என்ன செய்கிறார், இரவு பூரா நின்று வணங்கினாலும் ஃபஜருக்கு பள்ளியை காணல. வந்து கேட்டாங்க, எங்க ஆளை காணல, அமீருல் முஃமினீன் ராவெல்லாம் தொழுந்தாரு அதனால படுத்துட்டாங்கண்ணா. உமரல்லா சொன்னாங்க, ராவெல்லாம் தொழுந்து வணக்கம் செய்து விட்டு சுபோதெல்லாம் படுக்கிறத விட ராவெல்லாம் படுத்து போட்டு சுபோ தொழுறது சிறந்ததப்பா. அப்படியே இல்லையா? ஏன், அது ஃபரது. அப்ப எனவே ஃபர்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, குறை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். நபி அவங்க சொன்னாங்க, எதை கடமையாக்கினேனோ அதை விட சிறந்த ஒன்றை கொண்டு அவர்கள் என்னை நெருங்க முடியாது. எதை கடமையாக்கினோ, சும்மா கடமையாக்கலனா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம், அதனாலதான் கடமையாக்கினேன். எனவே அந்த கடமைகளை செய்துதான் என்ன செய்ய முடியும், என்ன நெருங்க முடியும். விளங்கிச்சா? அப்ப எனவே அதிகமான சுண்ணத்தில் ஈடுபடுறாரு, ஃபர்த பாலாக்குறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, அதனால ஜப்புக்கு போகல, அங்க சம்பளத்தை வெட்டிட்டான். கொண்டாடி என்ன செய்வான், நீ எல்லாம் நோம்பு பிடிச்சி என்னடா பிரயோசனம் கேட்போம். அப்படியா இல்லையா? நோம்பு பிடிச்சதால என்ன செஞ்சிட்டாரு, டியூட்டியை கட் அடிச்சிட்டாரு. என்ன நடக்கும், அங்க சம்பளம் கட்டாகும். அப்ப பிரச்சனை, வாழ்க்கைக்கு பிரச்சனை. சகோதரர்களே, நான் என் கடமைகளை நிறைவேற்றுவதில் கரசனமாக இருக்க வேண்டும். அதையும் செய்து கொண்டு சுண்ணத்துக்களை செய்வதாக இருந்தால் தான் அந்த சுண்ணத்துக்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். எனவே எந்த சகோதரர்கள் எல்லாம் ரெண்டையும் சேர்த்து செய்யும் பாக்கியம் அடைந்திருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்திருக்கின்றான். அவர்கள் ஃபர்தையும் நிறைவேற்றுகின்றார்கள், மேலதிகமான சுண்ணத்துக்களையும் செய்கின்றார்கள். இப்ப சிலாக்கள் சொல்லுவாங்க, ஏண்டா நாங்க தீன்ல ஜோஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னதான், மார்க்கத்திலையும் அளவோட தான் ஐக்கணும், கூட போயிடக்கூடாது. என்னடா ஃபர்ல மட்டும் கணக்காய்க்கும், சுண்ணத்தெல்லாம் என்ன செய்ய அவ்வளவு பெருச. சகோதரர்களை, இது மோட்டுத்தனம். மறுமையில ஒரு அடியானுடைய ஃபர்ல ஓட்டை இருந்தா அல்லாஹ் எதை பாப்பான்னு நபி சொன்னாங்க, சல்லி கூட இருக்கின்ற பாப்பானா, என்ன சுண்ணத்தான் அவள் செய்திருக்கிறான் என்று பாருங்கள் என்றுதான் சொல்லப்படும். அப்ப எனவே சுண்ணத்து இருந்தால் ஃபர்லுடைய ஓட்டை அடைபடும், இல்லாவிட்டால் அந்த ஓட்டைக்கு தண்டனை தான் கிடைக்கும். எனவே சுண்ணத்தான அமல்களை நாம் அதிக கரிசனமோடு செய்வதன் காரணமாக எமது ஃபர்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் நிவர்த்தி செய்கின்றோம். எனவே ஃபர்லையும் கவனமா இருக்கணும், சுண்ணத்திலையும் நாம் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று எந்த சுண்ணத்தான வணக்கத்தில் எனக்கு ஆர்வம் அதிகம் என்பதை நானே கவனிக்கணும். எனக்கு சதக்கா சேரத்துல கூட வாய்ப்பு வசதி இருக்குதா, விக்கிர சேரத்துல கூட வாய்ப்பு வசதி இருக்கிறதா, சுண்ணத்தான தொழுகை தொழுவதில் வாய்ப்பு வசதி இருக்கிறதா, அல்லது நோன்பு பிடிப்பதில் எனக்கு அதிக ஆர்வம் இருக்கிறதா, எதுல ஆர்வம் கூடவோ அதை நாம் அதிகமாக செய்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதிக நன்மைகளை செய்த வாக்கியத்தை நாம் அடைய முடியும். எனவே எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.